மனிதகுல வரலாற்றில் தேவனுடைய மாபெரும் இடைப்படுதலுக்கான ஒரு அரங்கத்தை பழைய ஏற்பாட்டு கதை அமைத்து கொடுத்தது. வாக்கு பண்ணப்பட்ட மேசியா அல்லது கிறிஸ்து என்பவரின் அடையாளங்களை பற்றி அநேக தடயங்களை தேவன் வழங்கிவிட்டார். இந்த நபர் யாராக இருந்தாலும் உலகிற்குள் அவரது வருகையானது மனிதகுல வரலாறு அனைத்திலும் மிக சிறந்த நிகழ்வாக இருக்கும். தேவன் தாம் செய்வதாக வாக்குத்தத்தம் பண்ணிய அனைத்துமே அவரால் நிறைவேற்றப்படும். பாடம் 29. பிறந்தார். லூக்கா 1 அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பிரமிப்பூட்டும் காட்சிகளுடன் கூடிய எழில்மிக்கதொரு தீவில் நீங்கள் வசித்து கொண்டிருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். கடற்கரைகள் நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு நீண்டவையாய் உள்ளன. அந்த தீவு பறந்து விரிந்ததொரு மக்கள் கூட்டத்தாரின் இருப்பிடமாயிருக்கிறது. பல்லாண்டுகளாக அந்த தீவினர் அதன் தொடுவானத்திற்கு அப்பால் என்ன இருக்கும் என்பதை பற்றி வியப்புடன் யோசித்து வந்திருக்கிறார்கள். ஆனால் ஒருவரும் அந்த தீவை விட்டு சென்றதில்லை. ஆகவே உண்மையில் அதை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. அந்த தீவினர் காட்டு விலங்குகள், தாவரங்கள், வானிலை மற்றும் பாறை படிமங்களின் உருவாக்கம் ஆகியவற்றை கற்பதில் பல மணி நேரங்கள் செலவிட்டனர். மேலும் அவர்கள் குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவதிலும் கூட மிக சிறப்பானதொரு விதத்தில் அக்கறை செலுத்தி வந்தனர். தீவு சார்ந்த ஆரோக்கியமானதோர் திருமண வாழ்வை வாழ்வது எப்படி என்றும், தீவுக்கே உரிய விதத்தில் பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது எப்படி என்றும் கருத்தரங்குகளெல்லாம் நடத்தப்பட்டு வந்தன. அந்த தீவுவாசிகள் அனைவரும் பல்லாண்டுகளுக்கு முன்பாக நிகழ்ந்ததொரு மாபெரும் பேரழிவிற்கு பிறகு அத்தீவில் தனித்து விடப்பட்டவர்களின் வம்சாவளியினராவர். அது அநேக வருடங்களுக்கு முன்பு நிகழ்ந்திருந்தபடியால் அத்தீவில் வசிக்கும் அநேகர் அதை பற்றி கொஞ்சமே அறிந்திருந்தனர் அல்லது ஒன்றும் அறிந்திருக்கவில்லை. அந்த தீவின் மத்தியில் ஒரு எரிமலை இருந்தது. தீவு வாசிகளுள் சிலர் அது ஒரு நாள் வெடிக்கக்கூடும் என்று பயந்தாலும் அநேகர் அது ஒருபோதும் வெடிக்காது என்ற முடிவிற்கு வந்திருந்தனர். ஒரு காலை வேளையில் கடற்கரையில் நீங்கள் உலாவி வரும்போது மணலில் ஏதோ மினுங்குவதை பார்க்கிறீர்கள். நீங்கள் இன்னும் கிட்டே நெருங்கி சென்று பார்க்கையில் ஒரு பச்சை நிற கண்ணாடி பாட்டில் கரையில் ஒதுங்கி கிடப்பதை கவனிக்கிறீர்கள். அதற்குள் உதவி வந்து கொண்டிருக்கிறது என்கிறதான ஒரு செய்தியை காண்கிறீர்கள். விசித்திரம்! இதை போன்றதொன்றை நீங்கள் இதற்கு முன்பு ஒருபோதும் கண்டதில்லை. உதவியா? அத்தனை எழில் மிகுந்த அந்த தீவில் எவ்விதமான உதவி தேவைப்படும்? ஒரு சில வாரங்களுக்கு பிறகு உதவி விரைவில் வந்து சேரும் என்ற வேறொரு செய்தியுடன் நீங்கள் இன்னொரு கண்ணாடி பாட்டிலை பார்க்கிறீர்கள். ஒரே செய்தியுடன் 2 கண்ணாடி பாட்டில்கள். அவை எங்கிருந்து வந்திருக்கக்கூடும்? அதை ஆராயப்போனால் அதன் முடிவுகள் விசித்திரமானதொரு வகையில் பயமூட்டுவதாக இருக்கின்றன. உண்மையில் நீங்கள் சிறந்ததொரு தீவில் வாழ்ந்து வருகிறீர்கள். அதிலும் மிக முழுமையான மற்றும் திருப்திகரமானதொரு வாழ்க்கையை அனுபவித்து வருகிறீர்கள். ஆனால் அந்த கண்ணாடி பாட்டில்களில் இருக்கும் குறிப்புகளோ அங்கே ஏதோ ஒருவித பிரச்சனை இருப்பதாக சுட்டி காட்டுகின்றன. ஒருவேளை அதன் தொடுவானத்திற்கு அப்பால் யாராவது இருக்கக்கூடும். ஒருவேளை அந்த யாரோ அல்லது ஏதோ நீங்கள் ஆபத்தில் இருப்பதாகவும் அதை குறித்து செய்ய வேண்டியதற்கு ஒரு திட்டம் இருப்பதாகவும் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அந்த தீவின் மறுபுறத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு பிள்ளைகளால் கூட இந்த செய்திகள் எழுதப்பட்டிருக்கலாம். அவர்கள் அந்த பாட்டில்களை கடலில் எரிந்துவிட்டிருந்தால் அலைகள் அவற்றை சுலபமாக கரைக்கு அடித்து கொண்டு வந்திருக்கும். நடந்தது எதுவாயிருப்பினும் அந்த கண்ணாடி பாட்டில்களையும் உதவி வந்து கொண்டிருக்கிறது என்கிற அவற்றின் செய்திகளையும் உங்கள் மனதை விட்டு அகற்ற முடியவில்லை. அந்த தீவுவாசிகளின் கதை வேதாகமத்தின் பிரம்மாண்டமான காட்சியை உணர்ந்து கொள்ள நமக்கு உதவக்கூடும். தேவன் தம்மை அறிந்து கொள்ளவும் அனுபவிக்கவும் மற்றும் அவரது பிரசன்னத்தில் வாழவுமே உங்களை சிருஷ்டித்தார். ஆனால் மாபெரும் ஒரு பேரழிவு நிகழ்ந்து விட்டது. பாவமானது மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையேயான உறவில் பிளவை உண்டாக்கிவிட்டது. அதனால் இப்பொழுது நாம் வீழ்ச்சியுற்ற ஒரு உலகில் வாழ்கிறோம். அதன் அனைத்து அழகின் மீதும் ஒரு சாபம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் எல்லாருமே அந்த தீவில் வசிப்பதில் அநேக பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஆனால் மிகப்பெரிய பிரச்சனை எதுவெனில், அந்த தீவே ஒரு நாள் அழிக்கப்பட்டுவிடும் என்பதுதான். ஆதியிலிருந்தே உதவி வரும் என்று தேவன் வாக்கு பண்ணியிருந்தார். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளின் வாயிலாக நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் அதே செய்தியை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தார். நம்பிக்கை இழக்காதீர்கள், நான் உதவியை அனுப்பி கொண்டிருக்கிறேன். இன்னது என்று நீங்கள் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளாத ஒரு ஆபத்திலிருந்து உங்களை தப்புவிக்க யாரோ ஒருவர் வருவார் என்பதுதான் அச்செய்தி. நீங்கள் ஒருபோதும் பார்த்திராத ஒரு தேசத்திற்காக நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். ஆனால் யாராவது உங்களை மீட்க வந்தால்தான் உங்களால் அங்கு செல்ல முடியும். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்குள் வந்தார். வேதாகம கதையின் ஆதியிலிருந்தே தேவன் வாக்கு பண்ணிய உதவி அவர்தான். இயேசுவின் பிறப்பானது முழுக்க முழுக்க தேவனின் முன் முயற்சியில்தான் நிகழ்ந்தது. மரியாள் யோசேப்பு என்கிற பெயருடைய ஒரு மனிதருடனான தனது திருமணத்துக்காக ஆயத்தமாகி கொண்டிருந்த ஒரு இளம் பெண். அவர் ஒரு கன்னிகையாயிருந்தார். அவரையே இவ்வுலகிற்குள் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வரப்போகிறவராக தேவன் தெரிந்து கொண்டார். ஆகவே தேவன் தேவதூதர் காப்ரியேலை அனுப்பி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று கூறும்படி சொன்னார். மரியாள் இது எப்படி ஆகும் என்று கேட்டார். அதற்கு தேவதூதரின் பதிலானது, வேதாகமத்தின் மிக சிறந்த ரகசியத்தின் இதயம் போன்ற மையப்பகுதிக்கே நம்மை கொண்டு செல்கிறது. பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். மரியாளின் குழந்தை தேவனின் நேரடியான முன்முயற்சியின் விளைவாகவே பிறந்தது. அதில் யோசேப்பு ஒன்றும் செய்வதற்கில்லை. அவர் அந்த முழு அற்புத நிகழ்வுக்கும் ஒரு வெளிநபராக, செயலேதுமற்ற ஒரு பார்வையாளராக மட்டுமே இருந்தார். நிகழ்ந்து கொண்டிருந்தது என்னவென்று தேவன் அவரிடம் சொல்லியிருக்காவிட்டால் அதை பற்றி யோசேப்பு மிக சிறிதளவு கூட அறிந்திருக்க மாட்டார். தேவன் அவரை இதிலிருந்து முற்றிலுமாக ஒதுக்கிவிட்டார். யோசேப்பு இதில் எவ்விதமான பங்களிப்பையும் செய்யவில்லை. வேதாகமம் வேறு சில அதிசய விதமான பிறப்புகளின் கதைகளை கொண்டிருக்கிறது. ஆபிரகாமும் சாராலும் ஒரு குழந்தைக்காக ஏங்கியிருந்தார்கள். அவர்கள் இருவருமே குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கான வயது வரம்பை மிக அதிகமாகவே கடந்து விட்டிருந்ததால் ஈசாக்கின் பிறப்பு ஓர் அற்புதமே. யோவான் ஸ்நானகன் பிறந்தபோது சகரியா மற்றும் எலிசபெத் ஆகியோருக்கு உண்மையில் நிகழ்ந்ததும் அதுவே. இந்த குழந்தைகள் எல்லாம் ஒரு தந்தையும் ஒரு தாயும் இணைவதன் மூலம் செயல்படும் தேவனின் விசேஷித்த விதமான இடைப்படுதலின் விளைவாக பிறந்தன. ஆனால் மரியாள் ஒரு கன்னிகையாயிருந்தார். அந்த குழந்தை கருத்தரிக்கப்படும் முன்பு மரியாளுடன் யோசேப்பு இணைந்து வாழவில்லை. அப்படியே குழந்தை பிறக்கும் வரையிலும் அவர்களுக்குள் எந்த உறவும் இல்லை. மரியாளின் கர்ப்பத்திற்குள் வந்த ஜீவனானது தேவ தூதரின் வார்த்தைகளில் அழகாக விவரிக்கப்பட்டிருக்கிறபடியே தேவனுடைய ஒரு சிருஷ்டிக்கும் அற்புதத்தின் வாயிலாக அங்கே தங்கும்படி வந்தது. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். புதிய ஏற்பாடு இயேசுவின் தனித்துவமான அடையாளத்தை பற்றி மூன்று அடிப்படை சத்தியங்களை நமக்கு கற்பிக்கிறது. அவர் தேவனாயிருக்கிறார், அவர் மனிதனாயிருக்கிறார், மற்றும் அவர் பரிசுத்தராயிருக்கிறார் என்பவையே அவை. மரியாளின் குழந்தை உன்னதமானவருடைய குமாரனாக இருப்பார் என்று தேவதூதர் மரியாளுக்கு அறிவித்தார். அவர் தேவனுடைய குமாரனாக இருப்பார், அவர் நம்மோடு இருக்கிற தேவனாக இருப்பார். குமாரனாகிய தேவன் தாம் பிறப்பதற்கு முன்பு அற்புதமானதொரு வாழ்வை ஏற்கனவே அனுபவித்து வந்தார். உங்களது வாழ்க்கை, நீங்கள் உங்களுடைய தாயின் கருவில் கர்ப்பந்தரிக்கப்பட்ட போது தொடங்கியது. அந்த தருணத்திற்கு முன்பாக உங்களுக்கு உயிர் வாழ்க்கை இல்லை. உங்களை உயிர் வாழ வைக்க உங்கள் தாய் மற்றும் உங்கள் தந்தையின் இணைப்பை தேவன் பயன்படுத்தினார். ஆனால் இயேசுவின் விஷயத்தில் அது வித்தியாசமாயிருந்தது. அவரது வாழ்க்கை கன்னிகையின் கர்ப்பத்தில் தொடங்கவில்லை. மாட்டுத் தொழுவத்தில் அவர் பிறக்கும் முன் தேவனுடைய நித்திய ஜீவியத்தில் பங்குள்ளவராயிருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. பிதாவின் ஜீவனில் பங்குள்ளவராயிருந்தவர் நம்மிடம் வந்தார். அவர் மனித இனத்திலிருந்து தோன்றவில்லை, ஆனால் அவர் மனித இனத்திடம் வந்தார். இயேசுவே தேவன் என்கிற அற்புதமான சத்தியம் நற்செய்தியாயிருக்கிறது. ஏனெனில் தேவன் தாம் நம்மை தம்முடன் ஒப்புரவாக்கி கொள்ள முடியும். இயேசுவே தேவன் என்று நாம் உணர்ந்து கொண்டதுமே அவ்வுணர்வின் ஒவ்வொரு அம்சத்திலும் தேவன் மனிதனானார் என்பதை உணர்ந்து கொள்வதும் மிகவும் முக்கியமானது. இது அதற்கு முன்பும் நிகழ்ந்ததில்லை, அதற்கு பின்பும் நிகழ்ந்ததில்லை. பழைய ஏற்பாட்டில் காணக்கூடிய வடிவில் தேவன் தோன்றியதான அநேக சம்பவங்கள் இருந்தன. இந்த தோற்றங்கள் தேவ தரிசனங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அவற்றை ஒரு நடிகர் வேற்றுடை அணிந்து அல்லது மாறு வேடம் விட்டு தோற்றம் அளிப்பதுடன் ஒப்பிடலாம். காட்சி முடிந்தவுடன் நடிகர் தனது வேற்றுடைகளை களைந்துவிட்டு அரங்கத்திலிருந்து போய்விடுவார். ஆனால் இயேசுவின் பிறப்பானது முற்றிலும் வித்தியாசமானதாயிருந்தது. தேவகுமாரனானவர் தாமே மனுஷ ரூபம் எடுத்தார். அவர் தேவனாயிருப்பதை விட்டுவிடவில்லை, ஆனால் அவர் மெய்யாகவே மனிதனானார். தேவன் எவ்வாறு மனிதனாயிருக்க முடியும் என்று உங்களால் ஒருபோதும் கிரகித்துக் கொள்ளவே முடியாது. ஆனால் அவர் மனிதனானார் என்பதை அறிந்து கொள்வது மற்ற அனைத்தையுமே உணர்த்திவிடும். இயேசுவில் தேவன் ஒரு மனிதனானார் என்பதை நீங்கள் காணும்போது அவரது சாட்சிகள், அவரது அற்புதங்கள் மற்றும் அவரது உயிர்த்தெழுதல் ஆகிய அனைத்துமே பொருந்து வர தொடங்குகின்றன. இயேசு நம்மோடு இருக்கிற தேவனாக இருப்பதால் தாமே தேவனிடத்திற்கு போகிற வழி என்றும், அவரை அல்லாது வேறொரு வழி இல்லை என்றும் அவர் கூறும்போது எவரும் ஆச்சரியப்படக்கூடாது. மேலும் இயேசுவில் தேவன் நம்மிடம் வந்திருக்கிறார் என்று நீங்கள் அறியும் போது அவர் தம்மை ஆணிகளால் சிலுவையில் அறையும்படி தமது எதிரிகளை அனுமதிப்பார் என்பதை பற்றி நீங்கள் பிரமிப்படையக்கூடும். ஆனால் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் போது நீங்கள் ஆச்சரியப்பட மாட்டீர்கள். வேறென்ன முடிவை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள்? இயேசு கிறிஸ்து தாம் பரிசுத்தராயிருக்கிறார் என்ற ஒன்றை தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போன்றவர். இதன் பொருள், இயேசு ஒருபோதும் ஒரே ஒரு பாவம் கூட செய்யவில்லை என்பதாகும். ஆனால் அது இன்னும் கூட ஆழ்ந்த அர்த்தம் உள்ளது. அவர் தமது சிந்தனையிலும் தமது நோக்கங்களிலும் தமது பண்பிலும் பரிசுத்தராயிருந்தார். அவரது இயல்பே பரிசுத்தமாயிருந்தது. அவர் பாவத்தை நோக்கி ஈர்க்கப்படவில்லை. பாவம் செய்யும் எந்த ஒரு உள்நாட்டமும் அவருக்கு இல்லை. மனித குல வரலாற்றிலேயே இவ்விதமாக சொல்லப்படத்தக்கவர்கள் வேறு யாருமே இருந்ததில்லை. அப்போஸ்தலராகிய பவுல் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதை மிகவும் ஊக்கமாக விரும்பிய ஒரு நல்ல மனிதர். அவர் மிக சிறப்பான அந்தஸ்துள்ள குடும்பத்தில் பிறந்து மிகவும் உயர்தரத்தில் உள்ள பள்ளிகளில் பயிற்றுவிக்கப்பட்டவர். அவரது பெற்றோர் ஒன்றே ஒன்று தவிர அவர் விரும்பிய மற்ற அனைத்தையும் கொடுத்தனர். அவர்களால் அவருக்கு தர முடியாத அந்த ஒன்று பரிசுத்தமே. அவர் தனது பெற்றோரிடமிருந்து சுதந்திரமாக பெற்ற தன்மையானது பரிசுத்தத்திற்கு வெகு தொலைவில் இருந்தது. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அநேக நற்குணங்களை விட்டு செல்கிறார்கள், ஆனால் அவற்றுள் ஒன்றாக பரிசுத்தம் இருப்பதில்லை. நாம் அதை நமக்குள் கொண்டிருக்கவில்லை. பிறப்பது எதுவும் பரிசுத்தமானதாக இல்லை. அத்துடன் இயேசு கிறிஸ்து இவ்வுலகிற்குள் வரும் வரையிலும் பரிசுத்தமானது எதுவும் பிறக்கவும் இல்லை. பரிசுத்தமான ஒன்றாக பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இவ்வாறாக மரணத்திற்கு உட்படாத ஒரு புதிய மனித குலத்தின் பாதையை இயேசு திறந்திருக்கிறார். அவர் வழியாக மரணத்தின் மீது ஜெயம் பெற்றவர்களாய் தேவனுடைய பரிசுத்த பிரசன்னத்தின் சந்தோஷத்தில் என்றென்றைக்கும் வாழப்போகிற அநேகருக்குள் இயேசுவே முதன்மையானவராக இருப்பார் என்பதே எப்பொழுதும் தேவனுடைய நோக்கமாக இருந்து வந்துள்ளது. இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது இதுதான். பழைய ஏற்பாடு முழுவதிலும் உதவி வந்து கொண்டிருப்பதை தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவில் அந்த உதவி வந்திருக்கிறது. தேவனுடைய குமாரனானவர் பிரமிக்கத்தக்கதொரு பயணமாக புறப்பட்டு வந்தார். அவர் தாமே மனுஷ ரூபம் எடுத்து ஒரு கன்னிகையிடம் பிறந்தார். அவர் இறங்கி வந்து நம்மிடையே வாசம் செய்து நமது பாவங்களை சுமக்கும்படி சிலுவைக்கு சென்றார். தேவனாக அவர் நம்மை தம்முடனே கூட ஒப்புரவாக்கி கொண்டார். மனிதனாக அவர் நம்மை தேவனுடைய கோபாக்கினிலிருந்து விடுவித்தார். பரிசுத்தராக நாம் பரிசுத்தமானதொரு வாழ்க்கை வாழ அவர் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். மேலும் தமது பரிசுத்த பிரசன்னத்தின் சந்தோஷத்திற்குள் ஒரு நாள் அவர் நம்மை வரவேற்பார்.